நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமிராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பார், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூரடைக்காடர் சமாதியிற் சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதியிற் சேர்ந்த நிறம்மை காக்கவே அகசியர் கிரியா பாபாஜி பத்திரி சொருப சமாதி அடைந்த நேருலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இன்று ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் வழமை போல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை அறியும் வகுப்பாக இருக்கின்றது. இப்போது நாங்கள் பல அடிப்படை கருத்துக்களை அறிந்த பின் சாதகர்களின் கேள்விகளுக்கு விடை கண்டு கொண்டிருக்கின்றோம். சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து கேள்விகளுக்கு இன்று ஒரு கேள்விதான் வந்தது, ஆனால் அது ஒரு ஆழமான கேள்வி என்றபடியால் அதை வைத்தே இன்றைய சத்சங்கத்தை அறிய முற்படுவோம். படித்தவைதான், ஆனால் சுருக்கமாக மீண்டும் ஒரு முறை பார்ப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம். அந்த அன்பருடைய கேள்வி இன்று வந்தது என்னவென்றால், உயிர்களை இறைவன் ஏன் செயல்பட வைக்கின்றான், எப்படி வைக்கின்றான் என்பதை மீண்டும் ஒரு முறை விளங்கப்படுத்துவீர்களா என்பதுதான் அந்த கேள்வி. கேள்வி சிறியது, ஆனால் அதன் உள்ளே அடங்கியிருக்கும் விடயங்கள் பெரியது. இருப்பினும் முடிந்தவற்றை பார்ப்போம் சுருக்கமாக. இறைவன் ஏன் உயிர்களை செயல்பட வைக்கின்றான் என்பது அதுதான் இந்த 36 தத்துவங்களின் அடிப்படை கருத்தே. ஆணவப்புடியில் கட்டுண்டிருக்கும் ஆன்மாவை விடுவிப்பதற்கு இறைவன் திருவருள் கொள்கின்றான். அதன்படி அதை விடுவிக்க வேண்டுமென்றால் அது ஆணவ மலத்தில் கட்டுண்டு இருக்கின்றது, இருளில் இருக்கின்றது என்று சொல்கின்றோம். அதாவது அறியாமையில் இருக்கின்றது. அதனுடைய அறிவை விளங்கச் செய்வதற்கு அது செயல்பட வைத்தால்தான் அதன் அறிவை விளங்கப்படச் செய்யலாம் என்றதன் காரணமாக இறைவன் உயிர்களை செயல்பட வைக்கின்றான். அது முதலாவது கேள்விக்குரிய சுருங்கிய பதில். அதை எப்படி செய்கின்றான் என்பது அடுத்த கேள்வி. ஆகவே இந்த ரெண்டு கேள்விக்கும் சேர்த்து நாங்கள் பதில் கண்டு விடுவோம். இறைவனுடைய செயல்முறை திட்டத்தில் ஆன்மாவை அறியாமையிலிருந்து வழியாலே கொண்டு வருவதற்கு, அதாவது ஆணவ புடியிலிருந்து கொண்டு வருவதற்கு இந்த செயல்முறையை 36 தத்துவங்களை கொடுத்து அதை 3 நிலைகளிலிருந்து இயக்குகின்றான். ஆகவே இந்த இயக்கத்தில் இந்த செயல் ஏன் செய்ய வேண்டுமென்றால், இந்த இயக்கத்தில் 3 முறைகளை அவன் கையாளுகின்றான். அதாவது அறியாமையில் இருக்கும் உயிரை அவன் முதலாவது அதை செயல்பட வைக்க வேண்டும். ஏனென்றால் ஆணவத்துடன் மயங்கி கிடக்கின்றது உயிர். செயல்பட வைக்க வேண்டும். முதலாவது அதை தொடர்ந்து அதுக்கு சிறிதளவு அறிவை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க வேண்டும். அந்த அறிவை கொடுக்க தொடங்கியவுடன் அதற்கு அந்த விருப்பு வெறுப்புகளை கொடுத்து அதை செயல்பாடுகளை கூட்ட வேண்டும். அந்த செயல்பாடுகள் மூலம் அந்த உயிர் அனுபவத்தை பெற வேண்டும். அந்த அனுபவத்தை பெறுவதன் மூலம் அந்த உயிரினுடைய அறிவுத்திறன் கூட வேண்டும். அந்த அறிவுத்திறன் கூடுவதால் அது மாயை என்ற அறியாமை இருட்டிலிருந்து சிறிது சிறிதாக வெளியால் வர வேண்டும். அது வந்தவுடன் ஒரு நேரத்தில் முழுமையாக பக்குவ நிலை என்று சொல்லப்படும் அந்த அறியாமையிலிருந்து வெளியால் வந்தவுடன் இறைவன் தன்னுடைய பதிஞானத்தை அந்த உயிருக்கு கொடுத்து தன்னுடன் சேர்க்கின்றான் என்பதுதான் இந்த செயல்முறை திட்டத்தின் தொடக்கத்திலிருந்து இறுதி வரையான முடிவு. இதை எப்படி செய்கின்றான் என்று அந்த அன்பருடைய அடுத்த கேள்வியையும் அடிப்படையிலிருந்து சிறிது பார்த்து விடுவோம். உட்பொருள் உண்மை என்பது அனாதியானது, பதி, பசு, பாசம், அந்த பாசத்தில் இருக்கும் மூல மலம் ஆணவ மலம். ஆனால் அந்த பாசத்தில் இன்னும் ரெண்டு மலங்கள் இருக்கின்றது, கண்மம், மாயை. அதுதான் எப்படி இறைவன் இவற்றை செயல்படுத்த வைக்கின்றான் உயிரை என்பதற்கு முதல் தெரிய வேண்டிய விடயம். அதை படித்து விட்டோம் விரிவாக. இன்று சுருக்கமாக பார்த்து விடுவோம் இந்த அன்பருடைய கேள்வியில். அதாவது இந்த கண்ம மலத்தையும் மாயை மலத்தையும் முதல் இறைவன் இந்த செயல்முறை திட்டத்திற்கு கொண்டு வருகின்றான். அவை இரண்டையும் கொண்டு வந்த பின் அதை செயல்முறை திட்டத்தில் வைத்துக்கொண்டு இந்த உயிரை சிறிது சிறிதாக செயல்பட வைத்து அதற்கு ஒரு பக்குவ நிலையை கொண்டு வருவதுதான் அவனுடைய முயற்சி. ஆகவே இந்த ரெண்டு மலத்தையும் கொண்டு வந்தவுடன் அவனுடைய செயல்முறை திட்டத்தில் இருந்தபடி இந்த உயிர்களுக்கு பொருள் உலகத்தை படைக்க வேண்டும். அதற்கு படைத்தல் தொழிலை அவன் உருவாக்குகின்றான். தனு கரண புவன போகங்களாக உலகம், உலகப் பொருட்கள், உடலுக்குரிய கருவிகள் எல்லாவற்றையும் நான்கு முறைகளில் கொடுத்து அந்த பொருட்களை உருவாக்குகின்றான். அதுதான் மாயா மலத்தை பாவித்து அவன் செய்யும் ஒரு விடயம். அடுத்ததாக கண்மத்தை பாவிக்கின்றான். அந்த கண்ம மலம் மூலம்தான் இந்த ஆன்மாக்கள் கொண்டு வந்த வினைகளை செயலாற்றுவதற்கு, பண்ணுவதற்கு அந்த மலத்தை கொண்டு வருகின்றான். இவற்றை கொண்டு வந்து இந்த மூல மலமாகிய ஆணவ மலத்தில் கட்டுண்டிருக்கும் ஆன்மாவை விடுவிப்பதுதான் அவனுடைய முயற்சி. ஆகவே இந்த படைத்த பெண் இந்த படைத்த பொருட்களை அப்படியே விட முடியாது. அதை காக்க வேண்டும். ஆன்மா பக்குவப்படும் வரையும் காத்திருக்க வேண்டும் என்பதற்காக காத்தல் தொழிலை புரிகின்றான். படைத்ததை காலம் நியதியின்படி காப்பதற்காக. அது மாத்திரம் இருந்தால் சரியா என்று பார்த்தால் அதுவும் காணாது. ஏனென்றால் இந்த ஆன்மாக்கள் இந்த செயல்பாடுகளில் இருக்கும் போது செயல்படத் தொடங்கியவுடன் ஏதோ ஒரு இடத்தில் களைப்புறும் அல்லது தங்களுடைய செயல்களை ஊக்கமில்லாமல் குறைத்துவிடும். ஆகவே ஒரு காலத்தில் இந்த நிலைகளை அவன் அழிக்க வேண்டும். அதை ஒடுக்குதல் என்று சொல்லுவோம். ஒடுக்க வேண்டும் என்று அவன் நினைக்கின்றான். ஆகவே அவன் அழித்தலாகிய ஒடுக்குதல் தொழிலை புரிகின்றான். இது மூன்றும் காணுமா என்று பார்த்தால் அதுவும் காணாது. ஏனென்றால் ஒடுக்குதலுடன் நின்றுவிட்டால் காணாது. இந்த ஆன்மாக்களுக்கு இவற்றையெல்லாம் கொடுத்தவுடன் துவக்கத்தில் தான் ஆன்மாவுக்குள் இருந்ததை அவன் ஆன்மாக்கள் அறிய விடாது. தன்னை மறைத்துக் கொள்கின்றான். நாங்கள் படித்திருக்கின்றோம், ஆன்மாக்களுக்குள் தான் கடவுள் இருக்கின்றான் என்று. இருப்பது உண்மை, 100க்கு 100 உண்மை. ஆனால் அந்த இருப்பதை அந்த ஆன்மா உணராதவாறு மறைத்தல் தொழிலை புரிகின்றான். அதற்கு சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுவது பேராசிரியர் மூலம் அதுதான் உண்மையான கருத்தும். அதாவது அந்த மறைத்தல் தொழிலை செய்வது ஏனென்றால் ஆன்மாக்கள் தாங்கள் விரும்பியபடி விருப்பு வெறுப்புகளை அனுபவிக்கட்டும். அது நன்மையும் கொண்டு வரலாம், தீமையும் கொண்டு வரலாம். அதை தான் இருப்பதை காட்டாது. அவர்கள் விரும்பியவாறு அனுபவிக்க விட்டு அவர்களை விரைவாக வேகமாக செயல்பட வைக்க வேண்டும் என்பதுதான் இறைவனின் திட்டம். ஏனென்றால் எங்களுக்கு விருப்பம், எங்களுக்கு விரும்பிய பொருட்கள் எங்களுக்கு கிடைக்கும் போது எங்களுடைய செயல்பாடுகள் துரிதமாக இருக்கும் என்பது இறைவனுக்கு தெரியும். ஆகவே எது உண்மை என்பதை காட்டாது இந்த பொய்யுலகத்தை பார்த்து, இந்த மாயைக்குள் இருந்து இந்த பொருட்களை பார்த்து ஆன்மா அதை அனுபவிக்கட்டும், அனுபவித்து துடிதுடிப்பாக இருக்கட்டும், அந்த நேரத்தில் அதற்கு அனுபவங்கள் கிடைத்து கொண்டு வரும். இன்பத் துன்பங்களுக்கு ஏற்றவாறு அதை அனுபவித்து துன்பப்பட்டு மகிழ்ச்சிப்பட்டு துன்பப்பட்டு மகிழ்ச்சிப்பட்டு ஒரு நிலையில் இறைவன் தான் தான் இவையெல்லாம் செய்கின்றேன் என்று அது காணும் போது அதிலிருந்து சிறிது சிறிதாக விடுபட்டு முழுமையாக இந்த அறிவு திறனால் அறியாமையில் இருந்து வெளிப்பட்டதும் முழுமை அடைந்து விட்டது என்று தெரிந்ததும் அருளல் என்று ஐந்தாவது தொழில் மூலம் அந்த ஆன்மாவுக்கு பதிஞானத்தை கொடுத்து அருள் புரிகின்றான். இதுதான் இந்த ஐந்தொழில்களின் சூட்சுமம். ஆகவே இதுதான் இறைவனின் இந்த 36 தத்துவ இயக்கத்தில் இறைவன் தான் செய்ய போவதை அவன் செய்கின்றான். ஆகவே இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு, ஏன் எங்களை அந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும், எப்படி கொண்டு வருகின்றார் என்ற ரெண்டு கேள்விக்கும் ஓரளவு பதில் கண்டோம். இதற்கு பேராசிரியர் இந்த அடிப்படை தத்துவத்தை படிக்கும் போது ஒரு உபமானம் சொல்கின்றார். எங்கும் உபமானம் கொடுப்பார்கள் பேராசிரியர்கள், அந்த உபமானம்தான் எங்களுடைய சித்தத்தில் நிலைத்து நிற்கும். அந்த உபமானத்தின்படி இதை ஒரு மருத்துவமனை போல ஒரு உபமானத்தை கொண்டு வருகின்றார். அதாவது இந்த ஆணவம் என்பது ஒரு நோயாகவும், இந்த நோய் பிடித்திருக்கும் நோயாளி யார் என்று பார்த்தால் அதுதான் எங்களுடைய ஆன்மா. ஆன்மாவுக்கு ஆணவம் என்ற ஒரு நோய் பிடித்திருக்கின்றது. ஆகவே இதற்கு மருந்துகள் தேவை. இந்த நோயை குணமாக்குவதற்கு டாக்டரிடம் போனால் மருந்துகள் தேவை. அந்த மருந்துகள் தான் ஆன்மீக அடிப்படை தத்துவத்தில் கண்ம மலமும் மாயா மலமும், இவைதான் மருந்துகள். இந்த மருந்துகளை பிரிஸ்கிரைப் பண்ணுறது என்று சொல்லுவோம், கொடுப்பது வைத்தியர். யார் அந்த வைத்தியர்? அதுதான் எங்களுடைய இறைவன் பரம்பொருள். ஆகவே இந்த மருத்துவத்தில் இந்த மருந்துக்கள் ஆகிய கண்மம் மாயையை கொடுத்து அந்த நோயாளியாகிய ஆன்மாவை அந்த நோயாகிய ஆணவத்திலிருந்து குணப்படுத்துகின்றார் இறைவன். ஆகவே இவற்றிலிருந்து குணப்படுத்தும் போது இந்த நோயிலிருந்து விடுபடும் ஆன்மா அதன் ஆரம்ப நிலைக்கு வர வேண்டும். ஆகவே அவர் மருந்துகளை கொடுத்து ஆன்மாவை வீடுகளிலிருந்து உலகியலில் நடப்பது போல மருந்துகளை குடித்து கொண்டு வாருங்கள், உங்களுடைய வருத்தம் முடிவடையும், முடிவடைந்த பின் ஒரு அப்பாயின்மெண்ட் வைத்து என்னை வந்து சந்தியுங்கள் என்று வைத்தியர் சொல்வது போல இறைவனும் இந்த மருந்துக்களை ஆன்மாக்களுக்கு கொடுத்து கண்மம் மாயையை, இந்த 36 தத்துவங்களை இயக்குகின்றார். இந்த ஆணவப்பிடியில் இருந்து, அதாவது இந்த நோயில் இருந்து இந்த ஆன்மாவை காப்பதற்கு. ஆகவே அந்த வீட்டில் இருந்து செயல்படும் நேரங்களில் உலகியலில் பார்த்தால் டாக்டர் உங்களுடன் வந்து வீட்டில் இருக்க மாட்டார், அவர் தன்னுடைய கிளினிக்கில் இருப்பார். நீங்கள் தான் வந்து அந்த மருந்துகளை சாப்பிட்டு அந்த நோயிலிருந்து குணமடைய வேண்டும். ஆனால் குணமடைந்த பின் நீங்கள் முழுமையாக குணமடைந்தீர்களோ இல்லையோ என்பதை ஒரு முறை டாக்டரிடம் இறுதியாக சென்று அதை பரிசீலனை செய்ய வேண்டும். அதே இயக்கம்தான் உபமானமாக சொல்கின்றார் பேராசிரியர். ஆகவே இந்த இயக்கத்தில் இருக்கும்போது நாங்கள் வீட்டிலிருந்து மருந்து சாப்பிடுவது போல இந்த ஆன்மீகத்தில் இந்த ஆன்மா அந்த இயக்கத்தில் இருக்கும்போது இறைவன் தன்னை மறைக்கின்றார். அதாவது தான் உள்ளிருப்பதை எங்களுக்கு உணர்வு நிலைக்கு கொண்டு வருவதில்லை. ஆகவே அந்த நேரத்தில் நீங்கள் அந்த மருந்துகளை குடித்து சுகமாவது போல நோயிலிருந்து இங்கும் இந்த அறிவுத்திறனை சிறிது சிறிதாக செயல்பாட்டிலிருந்து எடுத்து நீங்கள் அதிலிருந்து வழியால் வந்து முற்றுமாக எடுத்து அந்த மருந்து முடிந்தவுடன் நீங்கள் டாக்டரை சந்தித்து நீங்கள் நன்றாக இருக்கின்றீர்கள், எல்லாம் சரியாக இருக்கின்றதா என்று கேட்பது போல, இறைவன் அந்த இடத்தில் உங்களுக்கு அருளல் தொழிலை செய்து உங்களுடைய சரியான பக்குவ நிலை உங்களுக்கு கிடைத்திருக்கின்றதா என்று பார்த்து அவர் உங்களை தன்னுடன் சேர்த்து கொள்கின்றார். இது ஆன்மீகத்தில். ஆகவே அந்த உவமானம் பேராசிரியர் தந்தது எவ்வளவோ முக்கியமான உவமானம். இப்படியான விடயங்களை நீங்கள் அறிவதற்கு இது மிகவும் முக்கியமானது. இந்த உவமானம் விளங்கிவிட்டதென்றால் இந்த செயல்பாடுகள் இந்த உயிருக்கு எப்படி நடக்கின்றது, ஏன் நடக்கின்றது என்ற கேள்வி மீண்டும் உங்களுடைய மனதில் எழாது. இன்னொரு விடயத்தையும் இறைவன் செய்ய வேண்டி இருக்கின்றான். இந்த இடத்தில் படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளல் செய்யும்போது இது ஊழிக் காலத்தின் பின் தொடங்கும் நிலை என்றபடியால் அவன் இவற்றை செய்யும் போது, இப்போது நாங்கள் ஆன்மாதான் நோயாளி என்று பார்த்து விட்டோம். இந்த ஓமானத்தில் நாங்கள் மருத்துவமனைக்கு சென்றோம் என்றால் அங்கு வார்டு இருக்கும், அறைகள். எந்தெந்த வருத்தத்துக்கு போகிறோமோ அந்தந்த வருத்தத்துக்குரிய வார்டுகளில் எங்களை விட்டு விடுவார்கள். ஒரு பில்டிங் ஒரு வருத்தத்துக்காக இருக்கலாம், இன்னொரு பில்டிங் இன்னொரு வருத்தத்துக்காக இருக்கலாம். அறைகள் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த முறைகளில் இருக்கும் வருத்தங்களுக்குரிய நோயாளிகள் அந்தந்த இடங்களில் தங்குவார்கள். அந்த உவமானம் படி இந்த ஆன்மாக்கள் இது தனிய ஒரே நிலையில் இருக்கும் ஆன்மாக்கள் அல்ல. இந்த ஆன்மாக்கள் எல்லாம் வெவ்வேறு அறிவுத்திறன்களில் இருக்கின்றது. ஆகவே அவை எல்லாவற்றையும் ஒரு அறையில் போத்துவிட்டால் தான் வைத்தியர் தனக்கு இவர்களை மேற்பார்வை பார்ப்பது கஷ்டம் என்று நினைத்து இந்த ஆன்மாக்கள் எல்லாவற்றையும் மூன்று நிலைகளாக பிரிக்கின்றார் சைவ சித்தாந்தம் கூறியிருக்கின்றது. அதாவது இந்த ஆன்மாக்களை சகலராகவும் பிரளயாகலராகவும் விஞ்ஞான கலராகவும் பிரிக்கின்றார் இறைவன் மூன்று பகுதிகளாக. அதை படித்து விட்டோம் விரிவாக. இருப்பினும் இங்கு சிறு முறை ஒரு முறை பார்த்து விடுவோம் எல்லாருடைய நன்மைக்கும். ஆகவே இந்த மூன்று முறைகளில் ஆன்மாவாகிய நோயாளிகளை பிரித்து அந்தந்த அறைகளுக்குள் தன்னுடைய வைத்தியத்தில் இருந்து அவர்கள் தேறும் வரைக்கும் அவர் விட்டு விடுகின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உவமானம் மூலம் அந்த மூன்று நிலைகளும் தான் சகலர், பிரளயாகலர், விஞ்ஞானகலர். இதை என்ன மாதிரி இறைவன் இந்த ஆன்ம தொகுதியை எடுத்து இருக்கும் உலகத்தில் இருக்கும் எல்லா ஆன்மாக்களையும் இந்த பிரிவினில் போட்டு மூன்று வகையாக பிரித்து அந்தந்த இடங்களில் விடுகின்றார் என்று ஆன்மீகத்தில் சொல்வது அந்தந்த புவனங்களில் அந்தந்த தத்துவங்களில் செயல்பட வைக்கின்றார். அந்தந்த தத்துவங்கள் என்பதுதான் அவர் உருவாக்கிய மூன்று திட்டம். அதாவது ஆன்ம தத்துவம், வித்யா தத்துவம், சுத்த தத்துவம், ஓ சிவ தத்துவம் என்றும் சொல்வோம். ஆகவே ஆன்ம தத்துவத்தில் ஒரு சாரான ஆன்மாவையும், வித்யா தத்துவத்தில் இன்னொரு சார்பான ஆன்மாவையும், சிவ தத்துவத்தில் மேல்நிலையில் இருக்கும் ஆன்மாவையும் பிரிக்கின்றார். இவர்களுக்குரிய பெயர்கள் தான் மேல்நிலையில் இருப்பவர்களை விஞ்ஞான கலர் என்று சிவ தத்துவத்திலும், நடுநிலையில் இருப்பவர்களை பிரளயாகலர் என்று சொல்லி வித்யா தத்துவத்திலும், கீழ்நிலையில் இருப்பவர்களை எங்களைப் போன்றவர்களை சகலர் என்று சொல்லி ஆன்ம தத்துவத்திலும் அந்தந்த போனங்களில் அவர் வாழ விடுகின்றார் அனுபவம் பெறுவதற்கு. இதுதான் அவர் எப்படி செயல்படுகின்றார் என்று இந்த அன்பருடைய கேள்விக்கு மேலதிக விளக்கம் சென்று கொண்டிருக்கின்றது. ஆகவே அந்தந்த இடங்களை அவர் பிரித்து அங்கு விட்டவுடன் அந்தந்த இடங்கள் அந்தந்த போனங்களில் என்ன மாதிரி அந்த செயல்பாடுகளை அவர் ஒவ்வொருவரையும் வைத்து கவனிக்கின்றாரோ அவர்களின் கீழ்நிலையில் இந்த ஆன்மா அனுபவப்படுகின்றது, தெளிவு பெறுகின்றது. ஆகவே இந்த ஆன்மாவை இந்த மூன்று நிலைகளில் அவர் வைக்கும் போது இந்த சகல நிலையை பாசங்களை வைத்து பார்க்கும் போது மும்மலங்களும் உடையவர்கள் என்றும், ஆணவம் கண்மம் மாயை பிரளயா கலரை வித்யா தத்துவத்தில் வைக்கும் போது இரண்டு மலம் உள்ளவர்கள் என்றும், அதாவது ஆணவமும் கண்மமும் மாத்திரம் மாயாமலன் நீங்கியவர்கள் என்றும், சிவதத்துவமாகிய சுத்த தத்துவத்தில் வைக்கும் போது விஞ்ஞான கலராகவும், அதாவது இறைவனால் இந்த இயக்கத்துக்கு கொண்டு வரப்பட்ட அந்த ரெண்டு மெடிக்கேஷன் என்று உதாரணத்தில் பார்த்தோம், அதாவது மருந்துகள் பாவிக்காதவர்கள் நோயாளிகள் அவர்கள்தான் விஞ்ஞான கலராகிய ஆன்மா, ஆன்ம தத்துவ எங்களுடைய சைவ சித்தாந்தத்தில். ஆகவே கண்ம மலம் மாயை மலம் இல்லாதவர்களை, ஆணவ மலம் மாத்திரம் உள்ளவர்களை விஞ்ஞான கலர் என்று வைத்திருக்கின்றார். இங்கு கூட இந்த விடயங்களை நீங்கள் அவதானமாக கவனிக்க வேண்டும். இந்த மூன்று வகையினரையும் இறைவன் பிரிக்கும் போது மும்மலங்களை கொண்டவர் என்று சொல்வது ஒரு சொல்லளவிலே தவிர, ஆணவ மலம் முற்றாக இருப்பவர்தான் அதற்குரிய சரியான சொல்லு. விஞ்ஞான பிரளயாகலர் என்று நடுநிலையில் இருப்பவர்களை குறிக்கும் போது ஆணவ மலம் 50% என்ற ஒரு கருத்துக்கு சொல்லலாம். ஓரளவு இருப்பவர்கள் பிரளயா கலராக வித்யா தத்துவத்தில் வைக்கப்படுகின்றார்கள். அவர்கள் ஏற்கனவே மாயா மலத்திலிருந்து விடுபட்டவர்கள் என்பது இன்னொரு வகை. விஞ்ஞான கலராக வைக்கும் போது ஆணவ மலம் ஓரளவு முற்றாக நீங்கியவர்கள்தான் சிவ தத்துவமாகிய சுத்த தத்துவத்தில் இறைவன் பிரித்து வைத்தார். ஆகவே இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு, இன்றைய கேள்விக்கு, ஏன் எங்களுக்கு இது நடக்க வேண்டும், இதை இறைவன் எப்படி செய்கின்றார், என்ன மாதிரி இது நடைபெறுகின்றது என்ற கேள்விக்கு இந்தளவு விரிவான விளக்கமும் இப்போது அந்த அன்பருக்கு இந்த சத்சங்கத்தில் நான் கொடுக்கின்றேன். இதற்கு அடுத்த நிலை ஒன்று ஒன்று உண்டு. இந்த நிலைகளை நாங்கள் வைத்து பார்க்கும்போது இந்த ஆன்மாவை அவர் இந்த மூன்று தத்துவங்களுக்குள்ளும், தத்துவம் என்று சொல்வதில்லை, மூன்று நிலைகளுக்குள்ளும், அதாவது பொருள் உலகம், பொருட்களை நுகர்வோன் தன்மைக்குரிய உலகம், மற்றது அதை இயக்கும் தன்மையுடைய உலகம் என்று மூன்று உலகம். அது மூன்றும் தான் சுத்த தத்துவம், வித்யா தத்துவம், ஆன்ம தத்துவம். இந்த மூன்று நிலைகளிலும் அந்த ஆன்மாவை கொணர்ந்து செயல்பட வைப்பதற்கு மேலிருந்து கீழாக அவர் அதற்கு சில சில உருவங்கள், வடிவங்களை கொடுக்கின்றார். அது என்ன மாதிரி அமைகின்றது என்றால், இந்த வித்யா தத்துவத்தில், அதாவது நாங்கள் படித்திருக்கின்றோம், சிவ தத்துவம் மாயை ரெண்டு வகைப்படும், ஒன்று சுத்த மாயை, மற்றது அசுத்த மாயை என்று படித்திருக்கின்றோம். சுத்த மாயை என்பது சுத்த தத்துவத்துக்குரிய மாயையாகவும், அசுத்த மாயை என்பது வித்யா தத்துவம் ஆன்ம தத்துவத்துக்குரிய மாயையாகவும் உள்ளன. ஆகவே சுத்த மாயையில் இருந்து வந்த சுத்த தத்துவம்தான் இயக்கத்துக்குரியது, அது இறைவனுக்குரிய இடமாகவும், அல்லது அதன் கீழ்நிலையில் அந்த தத்துவத்தில் விஞ்ஞான கலருக்குரிய புவனங்கள் உண்டு. அதேபோல் வித்யா தத்துவம், ஆன்ம தத்துவங்கள் என்ற அடுத்த இரண்டு நிலைகளும் பொருள் நுகர்வோனான் தன்மை, பொருள் உலகம் இருக்கும் தன்மையில், அவை இரண்டும் அசுத்த தத்துவத்தில் இருந்து வந்தது. ஏனென்றால் மல நீக்கம் அடைந்த பின் இவையெல்லாம் தேவையில்லை என்பதுதான் அதன் பொருள். ஆகவே இந்த கடைசியாக இருக்கிற இரண்டு நிலைகளும், பொருள் நுகர்வோனான் தன்மை, பொருள் உலகம், இந்த ரெண்டும் ஆன்மாக்கள் அனுபவப்படுவதற்காக இறைவனால் கொண்டு வரப்பட்டது இயக்கத்தில். ஆனால் அந்த இருந்து இயக்கும் தன்மை தான் இறைவன் தடத்த நிலையிலிருந்து இந்த ஆன்மாக்களுக்கு இவற்றை செய்வதற்குரிய இடம். அந்தளவு ஆன்மாக்களும் அந்த நிலையை அடையும் வரை, அதுவரையும் அவனுடைய செயல் திட்டம் போய்கொண்டே இருக்கும். ஆகவே இந்த நிலையில் வைத்து அவன் இந்த ஆன்மாக்களுக்கு என்ன செய்கின்றான் என்று இன்னொரு பகுதியையும் இதனுடன் இணைத்து விடுகின்றேன். ஏனென்றால் யோக சாதகர்களுக்கு அது முக்கியமான செய்தி. அதாவது இந்த நிலையில் வைத்து இறைவன் இந்த ஆன்மாவை காரண உடம்புடன் இந்த பொருள் உலகத்திற்கு அனுப்ப வேண்டும், அனுபவப்படுவதற்கு என்பதுதான் அவனுக்கு முக்கியமாக செயல்பட வேண்டிய விடயம். இந்த காரண உடலை ஆன்மாவுக்கு வித்யா தத்துவத்தில் இருக்கும் அந்த ஏழு தத்துவத்தில் ஒன்றான மாயையை வைத்து அந்த காரண உடலை இறைவன் கொடுக்கின்றான் என்ற அந்த நிலையில் அது காரண சரீரம் என்று சொல்லப்படுகின்றது. அதற்கடுத்ததாக அதே தத்துவத்தில் வித்யா தத்துவத்தில் அதே ஆன்மாவை புருடனாக நிர்ணயிக்கின்றான், அதை செயல்படுத்துகின்றான். புருடத்தன்மையை அதாவது ஆன்மாக்களுக்கு புருஷன் நிலையை கொடுக்கின்றான். இதை விரிவாக பார்த்து விட்டோம். மித்த ஐந்து தத்துவங்களை வைத்து காலம் நியதி கலை வித்தை அராகம் என்ற ஐந்து தத்துவங்களையும் வைத்து அந்த போர்வையை பஞ்ச கஞ்சுக போர்வையை ஆன்மாவுக்கு போர்த்து விடுகின்றான் என்று படித்தோம். ஆகவே அந்த கஞ்சுக சரீரம் அங்கிருந்து கொடுக்கப்படுகின்றது. ரெண்டு சரீரங்கள் வித்யா தத்துவத்திலிருந்து ஆன்மாக்கு கிடைக்கின்றது. இது யோக சாதகர்களுக்கு மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் பாபாஜியின் யோகத்தில் நாங்கள் இதை பற்றி விரிவாக படித்து அதற்குரிய பயிற்சிகளையும் மேற்கொள்கின்றோம். ஆகவே அந்த தேகங்கள் எப்படிப்பட்டது, அதன் இயக்கம் என்னென்றது தெரிந்திருந்தால் எங்களுடைய பயிற்சியின் வளர்ச்சி அதிகமாகும். மறந்து விடாதீர்கள். ஆகவே அந்த காரண உடம்பை கொடுப்பதுதான் வேதாந்தத்தில் ஆனந்தமய கோஷம் என்று சொல்லப்படுகின்றது. கிரியா யோகத்தில் எங்களுடைய ஆன்ம உடல் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே அது வித்யா தத்துவத்தில் மாயையுடன் ஆன்மா மாயை மாயை மூலமாக மாயை தத்துவம் மூலமாக அந்த காரண உடல் கொடுக்கப்படுகின்றது என்று பார்த்தோம். அதற்கு அடுத்ததாகத்தான் பார்த்தோம் பஞ்ச கஞ்சுக முறையில் கஞ்சுக சரீரம் கொடுக்கப்படுகின்றது என்று. அதை வேதாந்தத்தில் பார்த்தால் அதை விஞ்ஞானமய கோஷம் என்று சொல்லுகின்றோம். கிரியா யோகத்தில் பார்த்தால் அதை அறிவு உடல் என்று சொல்லுகின்றோம். அதற்கு கீழே வித்யா தத்துவத்தில் இவை ரெண்டையும் பெற்றவுடன் ஆன்மா புருடத்தன்மையை பெறுகின்றது. காரண உடம்பை மடுத்துவிட்டது, அதுதான் முழுமையாக தேவை. இந்த ரெண்டு உடலையும் மடுத்த பின் இந்த ஆன்மா மூன்றாவது நிலைக்கு வருகின்றது. அதான் பொருள் உலகம், ஆன்ம தத்துவத்திற்குள். அங்கு வந்ததும் அதற்கு குணசரீரம் குண மூன்று குணங்கள் இருக்கின்றது. தமோ சத்துவ குணம், தமோ குணம், ரஜோ குணம். இந்த மூன்று குணங்களின் அடிப்படையில் குணசரீரம் கொடுக்கப்படுகின்றது அந்த ஆன்மாவுக்கு இறைவனால். அந்த குணசரீரம் வேதாந்தத்தில் மன உடல் என்று சொல்லுவோம். மனோமய கோஷமாக கோஷத்தில் கொடுக்கப்படுகின்றது. எங்களுடைய கிரியா யோகத்தில் மன உடலாக நாங்கள் அதை பயிற்சி செய்கின்றோம், அகப்பயிற்சி. அதற்கடுத்ததாக மூன்று உடல் கொடுத்தாகிவிட்டது ஆன்மாவுக்கு. இன்னும் ரெண்டு உடல் கொடுத்தாக வேண்டும். அது தன்னுடைய அனுபவத்தை எடுக்க முதல். அதுக்கடுத்ததாக சைவ சித்தாந்தத்தில் சூட்சும உடல் கொடுக்கப்படுகின்றது. இந்த சூட்சும உடலை எப்படி கொடுக்கின்றது என்றால் ரெண்டு விதமாக கொடுக்கப்படுகின்றது. அது என்னவென்றால் தன்மாத்திரைகள் ஐந்தும் மனமும் புத்தியும் அகங்காரமும் சேர்ந்து கொடுக்கப்படுவதுதான் இந்த 36 தத்துவங்களில் சூட்சும சரீரம். இந்த 36 தத்துவங்களில் தன்மாத்திரைகள் ஐந்து, மனம், புத்தி, அகங்காரம் இந்த மூன்றும் சேர்ந்து இந்த ஐந்து தத்துவங்களால் கொடுக்க சாரி அஞ்சும் மூன்றும் எட்டு தத்துவங்களால் கொடுக்கப்படும் விடயம்தான் சூட்சும சரீரம் சைவ சித்தாந்தத்தில், ஆன்ம தத்துவத்தில். இதை வேதாந்தத்தில் பார்க்க போனால் இது இரண்டாவது கோஷமாகிய பிராணமய கோஷத்திற்கு சமனாக சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய கிரியா யோகத்திற்கு வந்தீர்கள் என்றால் இதுதான் சுவாச உடம்பு. இறுதியாக ஆன்ம தத்துவத்தில் தூள உடம்பு கொடுக்கப்படுகின்றது ஆன்மாவுக்கு. அந்த நேரம்தான் இந்த ஆன்மா அந்த உடலுக்குள் புகுகின்றது இந்த செயல்பாட்டை ஈடுபடுவதற்கு. இந்த தூள உடம்பு ஆன்மாக்கு கிடைப்பது சைவ சித்தாந்தத்தில் அறிகருவிகள் ஆகிய ஞானேந்திரியங்கள் ஐந்து, செயற்கருவிகள் ஆகிய கர்மேந்திரியங்கள் ஐந்து, பஞ்சபூதங்கள் ஐந்து என்ற இந்த 15 தத்துவத்தையும் வைத்து சைவ சித்தாந்தத்தில் சொன்னபடி இந்த தூல உடல் கிடைக்கின்றது. அதையே வேதாந்தத்தில் வந்து பார்த்தால் அதைத்தான் நாங்கள் அன்னமய கோஷம் என்று சொல்கின்றோம். கிரியா யோகத்தில் வந்து பார்த்தால் அதைத்தான் தூல உடல் என்று சொல்லுகின்றோம். எவ்வளவு அருமை! சைவ சித்தாந்தத்தில் தொடங்கிய விடயம் அடிப்படை விடயம், வேதாந்தத்தில் அதை என்ன வகையான பெயர்களை வைத்து அதற்குரிய விடயங்களை கொடுத்திருக்கின்றார்கள். அதற்கு மேலாக சைவ சித்தாந்த சிவ யோகத்திலிருந்து வந்த கிரியா யோகத்திலும் அந்த ஐந்து விடயங்களும் ஐந்து உரைகளாக சொல்லப்பட்டு, அந்த ஐந்து உரைகளுக்குரிய பயிற்சியாகிய கிரியா யோகம் எங்களுக்கு இந்த பிறப்பில் இந்த உடலில் சத்குரு கிரியா பாபாஜியினால் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அது அவர் குரு அல்ல, சத்குரு அல்ல, அவர்தான் சாட்சாத் சிவபெருமான். அது பெரம்பொருளின் அருளினால்தான் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. நாங்கள் இப்போது விழித்தெழ வேண்டும். எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள், அதை குருவினால்தான் கிடைத்தது என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருந்தாலும் அதுதான் உண்மை. அந்த குரு வடிவில் வந்தவர் யார் என்று கேட்டால், நீங்கள் உணர்வு நிலைக்கு போகும்போது உங்களுக்கு கிடைக்கப் போகும் பதில் அதுதான் சிவபெருமான். ஆகவே குருவருள் இல்லாமல் திருவருள் இல்லை. திருவருளில் சொல்லப்பட்ட விடயம்தான் குருவருளில் உண்டு. ஆகவே நாங்கள் இந்த அறிவுத்திறனை வித்யா குருக்கள் மூலம் சைவ சித்தாந்தத்தில் இருந்து பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் இது எங்களுக்கு கிடைக்கும் முன் இந்த செயல்முறை பாபாஜியின் அருளால் எங்களுக்கு கிடைத்து விட்டது. இப்போது அந்த அறிவுத்திறனையும் இந்த செயல்முறையையும் வைத்து பயிற்சி செய்ய வேண்டியது, அனுபவப்பட வேண்டியது மாத்திரம். செயல்முறை பயிற்சி இல்லாதவர் அதை அனுபவப்பட்டு கொண்டு வந்து ஒரு நிலையில் அதில் மேலே வரலாம். ஆனால் எங்களுக்கு செயல்முறை திட்டமும் கையில் இருப்பதால் அந்த அறிவுத்திறனை எடுத்துக்கொண்டிருக்கும் போதே தொடர்ச்சியாக எங்களுடைய பயிற்சியில் ஈடுபட்டு இந்த கிரியா யோகத்தில் நாங்கள் மேல்நிலையை அடையலாம், அடைவோம். அதற்கு சத்குரு கிரியா பாபாஜியும் பரம்பொருளும் உதவி செய்வார்கள் என்று சொல்லி அவர்களை மன்றாடி அவர்கள் பாதங்களை தொட்டு வணங்கி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிக்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நம, ஓம் ஓம் சிவாய நம. இப்போது இறைவனையா இணைப்பில் இருக்கின்றீர்கள். நான் இன்று பல இடங்களுக்கும் எல்லோரையும் கூட்டி சென்றிருக்கின்றேன். ஆகவே தொகுப்பு என்பது மிகவும் கஷ்டமான ஒரு விடயம். இருப்பினும் ஒரு பொதுவான தொகுப்பில் உங்களுடைய கருத்தை கூறுங்கள். இறைவனையா மியூட்டில் இருக்கின்றீர்கள். ஓகே, இறைவனையா மியூட்டில் இருக்கின்றீர்கள். அப்படியே இருங்கள். ஓம் கிரிய பாபாஜி நமோம்,
ஓம் சிவாய நமோம்,
ஓம் சிவாய நமோம்.
நாங்கள் இதுவரை படித்த சைவ சித்தாந்த கருத்துக்களின்படி எங்களுடைய அறிவு திறனை கூட்டி அதன் மூலமாக நாங்கள் இந்த அறியாமையிலிருந்து விடுபட்டு எங்களுடைய ஆன்ம வீடற்றும் புதிய சாதனைகளை மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டும். நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமோம்.
நன்றி இறைவனையா. உங்களை நான் அந்த மட்டுப்படுத்தியதற்குரிய காரணம் அந்த அன்பருடைய ஒரு கேள்வியை வைத்து அதை சுருக்கமாக பல விடயங்களிலிருந்து தொகுப்பை எடுத்து கொண்டு தொகுத்து கொடுத்தேன் என்னுடைய சிறிய நேரத்திற்குள். அதற்குள் ஒரு தொகுப்பை நீங்கள் எடுத்து கொடுக்க வேண்டும் என்பது இலகுவான காரியம் அல்ல என்பதற்காகத்தான் உங்களுக்கு அந்த விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுத்தேன். அதன்படியே நீங்களும் சுருக்கமாக கொடுத்திருக்கின்றீர்கள். மற்றவர்கள் எல்லோரும் இந்த சத்சங்கத்தை கேட்டு நீங்கள் இதை திரும்ப திரும்ப கேட்டால் இது நாங்கள் பல வாரங்களாக படித்த சத்சங்கத்தில் ஒரு தொகுப்பாக இருக்கும் என்பதை நீங்கள் அறியப் போகின்றீர்கள். நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நம, ஓம் ஓம் சிவாய நம. அடுத்ததாக கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம்
ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம்
ஓம் சிவாய நம.
ஓம் சிவாய நம.
இந்த சத்சங்கம் கிரியா யோகத்தினுடைய அடிப்படை கருத்தை, சைவ சித்தாந்த மூல கருத்தை வைத்து அருமையான ஒரு சத்சங்கத்தை பாபாஜி நடத்தி முடிச்சிருக்கார். அந்த 36 தத்துவத்தை சிந்திக்கிறதுனா அது ஒரு வருஷமாவது ஆகும். அது சுருங்கிய முறையில, எளிய முறையில, அழகான முறையில பாபாஜி ஒரு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்து, அதுக்கு ஒரு தனி சக்தியை கொடுத்து, அதுக்கு ஒரு வடிவத்தை கொடுத்து சிறப்பாக இன்றைக்கு அது செய்து முடித்திருக்கார். அந்த வகையில பாபாஜிக்கு மிகப்பெரிய நன்றி. எல்லா சாபிகளையும் சேர்த்து நானும் சொல்லிடுறேன், யாராவது சொல்ல மறந்துட்டாலும் நான் சொல்லிடுறேன், எனக்கு அது ஒரு முக்கியமான விஷயமா தெரியுது. அந்த வகையில ஒரு சிறப்பான ஒரு சத்சங்கம், இந்த 36 தத்துவத்திலேருந்து எடுத்து கொடுத்த ஒரு இந்த டிராபிக்கும் வந்து ஒரு முக்கியமான விஷயம், கேட்ட கேள்வியான டிராபிக்கும் பெரியான விஷயம். அதுக்கு பதில் சொல்றேன்னா அது ஒரு மாசம் திரட்டி சொல்லலாம், இவ்வளவு சுருக்கமா சொல்ல முடியாது. இவ்வளவு சுருக்கமா சொல்லியிருந்தாலும் நிறைய பதில் கிடைச்சிருக்கு நமக்கு, நம்ம அறிவுத்திறனுக்கு நிறைய பதில் கிடைச்சிருக்கு. அறிவுத்திறன்ல எட்டாத அளவுக்கு தான் இருக்கும் மொழி, அறிவுத்திறனுக்கு கிடைச்ச ஒரு பதில் பெரிய பதில். அந்த வகையில இன்றைய சத்சங்கம் சிறப்பானது. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சொல்லப்பட்ட கருத்து வந்து மிக மிக உயர்ந்த தன்மை வடிவத்தை பெற்றிருக்கிறது என்றது ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. ஏன்னா நிறைய கருத்துகள் நமக்கு வந்து கிடைக்குது, நிறைய மதத்துல நிறைய கருத்துகள் சொல்றாங்க, எதுவுமே குறை கிடையாது, எல்லாமே சரிதான். ஆனால் நம்ம சிவயோகத்துல, சைவ சித்தாந்தத்துல, கிரியா யோகத்துல கொடுக்கப்பட்ட கருத்து முடிந்த முடிவா இருக்குது, உண்மைக்கு புறன் இல்லாம இருக்குது, பிராக்டிக்கல் வாழ்க்கையில உண்மையா இருக்குது, இது அனுபவபூர்வமா அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இதுதான் இந்த இன்றைய பேசப்பட்ட கருத்தினுடைய அடிப்படை உண்மை. இது சைவ சித்தாந்தத்துல உள்ளவங்களுக்கு மட்டும் சொல்றதுக்கு இல்ல, எல்லா அறிஞர்களும் ஆராய்ச்சியாளர்களும் இன்றைய வழி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு கருத்தை எப்படி கொடுக்க முடிஞ்சு, எந்த ஒரு அடிப்படையில இவங்க எடுத்தாங்கன்றத விகப்படைஞ்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இறைவனுடைய செயல். அது அவங்க வந்து மனித ரேஞ்சில சிந்திக்கிறாங்க, இது அருளாளர் சிந்தனைக்கு வந்து எல்லாமே எட்டக்கூடிய விஷயம். அந்த வகையில நமக்கு ஏதோ ஒரு ஜென்மத்துல செய்த புண்ணியத்தின் பலனாக, வினையின் நன்மை தீமை, வினையின் ஒரு நல்வினை தீ பலனாக கிடைக்கப்பட்ட கருத்தை நம்ம சரியாக பயன்படுத்தி பயன்பெறுவோமாக. ஓம் கிரிய பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. மிகவும் அற்புதம் கார்த்திகேயன் ஐயா, இது என்ன மாதிரி அதை தொகுத்து பாபாஜி கொடுத்தார் என்று என் மூலமாக என்பது ஒரு அதிசயிக்கக்கூடிய விடயமாக இருக்கின்றது நிச்சயமாக. இருப்பினும் அதன் அந்த ஹெவினஸ் என்று சொல்லுவோம் ஆங்கிலத்தில், அதன் அடிப்படை, அதனுடைய பெரிய ஒரு விடயம் இவ்வளவு சுருக்கமாக உங்களுடைய அறிவுத்திறனுக்கு எட்டும் வரைக்குமாவது கொண்டு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது நீங்கள் படித்தவற்றில் ஒரு சாராம்சம், ஒரு சுருக்கம் என்பது தெரிய வேண்டும். அதே நிலையில் அது அந்த பேசிக்கொண்டு போகும்போது அந்த மூன்று நிலைகளையும் பாபாஜி இங்கு நிலைநிறுத்தி இருக்கின்றார். அதாவது சைவ சித்தாந்த அடிப்படை, அதைத் தொடர்ந்து வேதாந்த அடிப்படை, அதற்கு அதைத் தொடர்ந்து கிரியா யோகம். ஆகவே இந்த மூன்று யோகத்தை, இந்த மூன்று விடயங்களை இணைத்ததுதான், ஓரளவு இணைத்ததுதான் இந்த சிற்றறிவில் இன்றையான் சத்சங்கம். நிச்சயமாக அது நானே மூன்றும் மூன்றும் கேட்க வேண்டும் என்று விரும்புகின்றேன் என்ன சொன்னேன் என்பதை. ஆகவே எல்லோரும் இதை கேளுங்கள், இது ஒரு முக்கியமான நாள் என்று. உங்களுக்கு இந்த மூன்றும் சேர்ந்து பாபாஜியினால் கிடைக்கப்பெற்றது என்று நான் நினைக்கின்றேன். அதை கார்த்திகேயன் ஐயாவும் மிகவும் அழகாக பாபாஜி பரம்பொருள் உதவியுடன் சொல்லி இருக்கின்றார். நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நம. ஓம் ஓம் சிவாய நம.